பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக,
ஆன்மாவோடும் இருப்பாராக.
லூக்கா எழுதிய தூயன செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
அதிகாரம் 15, இறை வார்த்தைகள் 1 முதல் 10 முடிய. வரி தண்டுவோர் பாவிகள் யாவரும் இயேசு சொல்வதை கேட்க அவரிடம் நெருங்கி வந்தனர். பரிசேயரும் மறைநூல் அறிஞரும், இவர் பாவிகளை வரவேற்று அவர்களோடு உணவருந்துகிறாரே என்று முணுமுணுத்தனர். அப்போது அவர் அவர்களுக்கு இந்த ஊமையை சொன்னார். உங்களுள் ஒருவரிடம் இருக்கும் 100 ஆடுகளுள் ஒன்று காணாமல் போனால், அவர் 99 ஆடுகளையும் பாலை நிலத்தில் விட்டுவிட்டு காணாமல் போனதை கண்டுபிடிக்கும் வரை தேடிச் செல்ல மாட்டாரா? கண்டுபிடித்ததும் அவர் அதை மகிழ்ச்சியோடு தம் தோள் மேல் போட்டுக்கொள்வார். வீட்டுக்கு வந்து நண்பர்களையும் அண்டை வீட்டாரையும் அழைத்து, என்னோடு மகிழுங்கள், ஏனெனில் காணாமல் போன என் ஆட்டை கண்டுபிடித்து விட்டேன் என்பார். அதுபோலவே மனமாற தேவையில்லாத 99 நேர்மையாளர்களை குறித்து உண்டாகும் மகிழ்ச்சியை விட, மனம் மாறிய ஒரு பாவியை குறித்து விண்ணுலைகள் மிகுதியான மகிழ்ச்சி உண்டாகும் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். பெண் ஒருவரிடம் இருந்த 10 திராக்மாக்களுள் ஒன்று காணாமற் போய்விட்டால், அவர் எண்ணெய் விளக்கை ஏற்றி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கும் வரை கவனமாக தேடுவதில்லையா? கண்டுபிடித்ததும் அவர் தோழியரையும் அண்டை வீட்டாரையும் அழைத்து, என்னோடு மகிழுங்கள், ஏனெனில் காணாமற் போன திராக்மாவை கண்டுபிடித்து விட்டேன் என்பார். அவ்வாறே மனம் மாறிய ஒரு பாவியை குறித்து கடவுளின் தூதரிடையே மகிழ்ச்சி உண்டாகும் என உங்களுக்கு சொல்லுகிறேன்.
ஆண்டவரின் அருள் வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான வேளையிலே ஆண்டவருடைய பரிசுத்தமான வார்த்தை நம் முன்பாக அது விளக்கப்படுகிற இந்த வேளையிலே, அந்த வார்த்தைக்குள்ளாக கடந்து செல்ல வேண்டுமென்கிற ஆவலோடு ஆண்டவருடைய பாதத்திலே இருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அதே ஆண்டவருடைய பெயராலே வாழ்த்தி வரவேற்கிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகள், ஒவ்வொரு நாளும் நீங்கள் இப்படியாக ஆண்டவருடைய வார்த்தையோடு பயணிக்க விரும்புகிற அந்த விருப்பம் கடவுளுக்கு விருப்பமாக இருக்கிறது. ஆகவே தான் ஒவ்வொரு நாளும் நாம் இந்த வார்த்தையோடு பயணிக்கிற அந்த அபிஷேகத்திற்காக ஆண்டவரிடத்திலே மன்றாட கடமைப்பட்டிருக்கிறோம். ஆகவே இந்த அருமையான நாளில் ஆண்டவருடைய நற்செய்தியை நாம் வாசிக்க கேட்டோம். இந்த நற்செய்தியில் வாசித்த அந்த வாசகத்தினுடைய ஒரே ஒரு ஆழத்தை நம்ம தேடுகிற போது, அந்த பாவி யார் என்றத ஒரு வார்த்தையை நான் முன்வைக்க விரும்புகிறேன். அந்த பாவி யார், இந்த வார்த்தையோடு தான் நம்ம இந்த பிரசங்கத்தை ஆரம்பிக்கிறோம். அந்த பாவி யார், என்னடா திடீர்னு ஃபாதர் அந்த பாவி யார் அப்படின்னு கேட்குறாரு அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். இந்த பைபிளில் இன்றைக்கி நற்செய்தியில் வாசிக்கப்பட்டது பார்த்தீங்களா, அந்த ஒரு ஆடு காணாமல் போன ஒரு ஆட்டை தேடி கடவுள் போகிறாரு அப்படிங்கிற ஒரு செய்தி. அந்த ஒரு பாவியை குறித்து விண்ணுலகில் மிகுதியான மகிழ்ச்சி உண்டாகும். எந்த பாவி, மனம் மாறுகிற அந்த பாவியை குறித்து. திராக்மா உமையிலையும் அந்த காணாமல் போன அந்த திராக்மாவை கண்டுபிடித்து விட்டேன் என்று அந்த மகள் மகிழ்வதைப் போல, விண்ணரசு மகிழ்கிறது ஒரு பாவியை குறித்து கடவுளுடைய தூதரிடையே மகிழ்ச்சி உண்டாகும் என சொல்லப்பட்டிருக்கிறபடியாக, இந்த வார்த்தைகளை வாசிக்கிற பொழுது அந்த மனம் மாறுகிற பாவி யார், அந்த பாவி. இன்றைக்கி நம்ம எல்லோருமே அடுத்தவர்களை காட்ட ரொம்ப ஆசையாக இருப்போம். எந்த குற்றச்சாட்டாக இருக்கட்டும், நம்ம என்ன செய்யலாம், அடுத்தவர்களை அந்த அவர் தான் இவர் தான் சொல்லி நம்ம என்ன செய்வோம், குற்றப்படுத்துதல் என்பது அடுத்தவர்களை நோக்கி பாய்கிற போது அது ரொம்ப எளிமையானதாக, அது ரொம்ப நமக்கு ஒரு சுலபமானதாக மாறுகிறது. ஆனால் இப்போ இந்த கேள்விக்கு நம்ம பதில் சொல்லிட்டு தான் இந்த செய்திக்குள்ளே போக போகிறோம். அந்த பாவி யார், இன்றைக்கி நாம் அந்த 99 ஆட்டில் ஒரு ஆடாக நிற்கிறோன்னு சொல்லி பெருமைப்பட்டு கொண்டு இருக்கிறோமா, அல்லது காணாமல் போன அந்த ஒரு ஆட்டினுடைய அடையாளமாக இருக்கிறோமா? மனம் மாறுகிற அந்த ஒரு பாவியை குறித்து தான் விண்ணரசு மகிழ்கிறது. வான தூதர்கள் மகிழ்ச்சி அடைகிறாங்க. அப்படின்னா அந்த ஒரு மனம் மாறுகிற பாவி யாராக இருக்க வேண்டும்? இன்றைக்கி நாம் யோசிக்கிற போது நாம் அது இருந்தால் நமக்கு எவ்வளவு நன்மை, அது நாம் இருக்கிற போது கடவுளுடைய பார்வையில் எவ்வளோ ஒரு மகிழ்ச்சி, எவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதம். இன்றைக்கி நாம் பல வேளைகளிலே இந்த 99 ஆடுகளுக்குள்ளே நானும் ஒரு ஆடாகவே இருக்கிறேன் என்று நாம் நினைத்து கொண்டு இருப்பது தான் பாவத்தினுடைய அந்த தலைக்கு ஏறிய பித்தம்னு சொல்லுவாங்க. அதுதான் உச்சக்கட்ட நிலை. அதனால தான் ஆண்டவர் இன்றைக்கு யார் இடத்துல இதை பற்றி சொல்கிற இன்றைக்கி ஆரம்பத்தினுடைய அந்த வரிகளை பார்க்குறோம் பாருங்கள். வரி தண்டுவோர் பாவிகள் யாவரும் இயேசு சொல்வதை கேட்க அவரிடம் நெருங்கி வந்தனர். பரிசெயர் மறைநூல் வல்லுனர் பாவிகளை வரவேற்று உணவருந்துகிறாரே என்று முணுமுணுத்தனர். இப்போ பாருங்கள், எளிய மக்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிற விதம், அறிவு சார்ந்த நிலையில் உயர்ந்திருப்பவர்களாக நினைக்க கருதப்படுகிறவர்கள் முணுமுணுக்கிறார்கள். அப்போது அவர்களுக்கு இந்த உவமையை சொல்கிறார். அப்போ அந்த ஒரு பாவியை குறித்து விண்ணகம் மகிழ்கிறது, கடவுள் மகிழ்ச்சி அடைகிறார், வானத்தூதர்களுடைய மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லுகிற போது கடவுளுடைய திட்டம் என்ன, விருப்பம் என்ன என்பதை இந்த வாசகம் நமக்கு மிக தெளிவாக விளக்குகிறார். இன்றைக்கி அந்த முதல் வாசகத்தினுடைய துவக்க ஒரு வரிகள் போட்டிருப்பாங்க நம்மளுடைய வாசகத்தில். எனக்கு ஆதாயமான அனைத்தும் கிறிஸ்துவின் பொருட்டு இழப்பு என கருதினேன். இப்படி தான் முதல் வாசகத்தை ஆரம்பிக்கிறாங்க. அதில் பவுலடியார் வந்து எப்படிப்பட்ட நிலையில் இருந்தார், அவர் நான் சொல்லக்கூடிய இந்த வார்த்தை அந்த பாவியார், அவர் அந்த நிலைக்குள்ளே தான் இருந்தார். நான் பெரிய பாவியா, நான் எவ்வளோ கரெக்டாக செய்கிறேன், நான் எல்லாவற்றையும் சரியாக செய்துட்டுருக்கிறேன் அப்படின்னு அவர் தன்னை நியாயப்படுத்தி கொண்டிருந்த காலங்கள் ஓடிக்கொண்டு இருந்தது. ஆனால் அவருடைய நேரம் வந்த பொழுது அவர் தான் உணர்ந்து கொண்டார், நான் தான் அந்த திருந்தி வர வேண்டிய பாவி என்பதை அவர் உணர்ந்து கொண்டார். இப்போ பாருங்கள், சாலமணி ஞானநூல் 13:1 நம்ம பார்க்குறோம். கடவுளை அறியாத மனிதர் அனைவரும் இயல்பிலேயே அறிவிலிகள் ஆனார்கள். கண்ணுக்கு புலப்படும் நல்லவற்றினின்று இருப்பவரை கண்டறிய முடியாதோர் ஆனார்கள். கைவினைகளை கருத்தாய் நோக்கியிருந்தும் கைவினைஞர்களை அவர்கள் கண்டுகொள்ளவில்லை. இன்றைக்கி உலகமே கருத்தாய் வந்து நல்ல ஒரு கலைநயத்தோடு உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதை தான் இந்த சாலமணி ஞான நூல் சொல்லுது. கைவினைகளை கருத்தாய் நோக்கி இருந்தும், படைப்பெல்லாம் ஒத்து ஒத்து பார்த்து இதிலெல்லாம் கடவுள் கடவுள்னு நம்ம கடவுளை பார்க்க கற்றுக்கிட்ட நாம் பாருங்கள், கைவினைஞரை அவர்கள் கண்டுகொள்ளவில்லை. இதெல்லாம் யார் செய்தா, இது யார் உருவாக்கி இருக்கக்கூடும்? அப்போ கடவுளை அறிவது, கடவுளை அறியாத மனிதர் அனைவருமே இயல்பிலேயே அறிவிலிகள் ஆனார்கள். இப்போது பவுலடியார் வந்து இந்த கூற்றை வந்து உள்வாங்க அவர் மறுத்துட்டார். பைபிளில் இருந்துச்சு, இதை இவர் அறிய முடியாத நிலையில் இருந்தார். ஆண்டவர் அதை அறிய பண்ணுகிறார். இன்றைக்கி முதல் வாசகத்தில் அதைத்தான் அவர் செல்ஃப் கன்ஃபெஷன் மாதிரி கொடுக்குறார். சுய ஒரு மனமாற்றத்துக்கான ஒரு சுய வெளிப்பாட்டை அவர் வைக்கிறார். அதில் அவர் சொல்கிறார் பாருங்கள், நான் வந்து எதை குறைவாக செய்தேன், எல்லாமே சரியாக தான் செய்தேன். உடல் சார்ந்தவற்றில் உறுதியான நம்பிக்கை வைக்க வேண்டுமா, அதை விட நான் பெஸ்ட்டாக வச்சுருந்தேன். அவர் அதுதான் சொல்லிக்கிட்டே வர்றார். நான் யார் அப்படிங்கிறத அவர் உறுதி செய்கிறார் பாருங்கள். நான் பிறந்த 8 விருத்த சேதனம் பெற்றவன், இஸ்ரேல் இனத்தவன், பென்யமின் குலத்தவன், எபிரேய பெற்றோருக்கு பிறந்த எபிரேயன், திருச்சட்டத்தை கடைபிடிப்பதில் பரிசேயன், திருச்சட்டத்தில் எனக்கிருந்த ஆர்வத்தால் திருச்சபையை துன்புறுத்தினேன், திருச்சட்டத்தின் அடிப்படையிலான நீதி நெறியை பொறுத்தமட்டில் குற்றமற்றவனாக இருந்தேன். இவர் என்ன தப்பு பண்ணிட்டாருங்க? இது நிறைய பேருக்கு இது வாசிக்கும் போது புரியவே புரியாது. இப்போ நம்ம விலைக்கு சொல்லுகிற முயற்சிக்கிற போது கூட சில பேருக்கு புரியாது. என்ன காரணம்னா, அவர் அப்படி தான் பேசுகிறாரு. அவர் எதற்காக இதெல்லாம் சொல்கிறாருன்னா, அவர் எந்த விதத்துலேயும் ஒரு பிசகி போகாத அல்லது குறையோடு இருக்கிற அடையாளம் இல்லை. அவர் நிறைவான அடையாளம், சட்டத்தை நிறைவாய் கடைபிடித்து குற்றமற்றவனாய் கடவுளுக்கு முன்னாடி நின்று கொண்டிருந்த ஒரு அடியவர். அவர் எப்படி பாவியாக முடியும்? அவர் நினச்சிட்டு இருந்தார், நான் 99 நீதிமான்களுக்குள் ஒருவராக இருக்கிறேன், ஆகவே நான் அவர்களை கண்டிக்கவும் தண்டிக்கவும் நான் அருகதை பெற்றிருக்கிறேன், எனக்கு அந்த அதிகாரம் இருக்கிறது அப்படின்லாம் நினச்சி கொண்டிருந்த இந்த பவுலடியார் தான் என்ன சொல்கிறாரு, ஆனால் அடுத்து வருது பாருங்கள், அடுத்த பேரா அப்படி தான் ஆரம்பிக்குது. ஆனால், ஆனால்னா முன்னாடி சொன்னதுக்கு எதிர்ப்பு தான், ஏதோ வரப்போகுதுன்னு அர்த்தம். ஆனால் எனக்கு ஆதாயமான இவை அனைத்தும் கிறிஸ்துவின் பொருட்டு இழப்பு என கருதினேன். இதெல்லாம் நான் கடைபிடிச்சிக்கிட்டு இருந்தேன், இந்த கிறிஸ்துவை இப்படி வச்சு பார்த்தேன் பாருங்கள், அப்போ எல்லாமே இன்வாலிட் ஆகி போச்சு. அதான் சொல்கிறார், இழப்பு என கருதுகிறேன். அப்போ இயேசு கிறிஸ்துவை அதுக்கு முன்னாடி நான் செய்த காரியங்களுக்கு முன்னாடி வச்சு பார்த்தபோது, என்னுடைய பிறப்பு, என்னுடைய திருச்சட்டத்தை கடைபிடித்த விதம், விருத்த சேதனம் பெற்றுக்கொண்டிருக்கிறேன் அந்த அந்த காரியம், இஸ்ரேல் இனத்தவனாக இருக்கிறேன் அந்த காரியம், எல்லாமே தவிடுபொடியாகி போயிடுச்சு. கிறிஸ்து எல்லாத்தையும் அடித்து உடைச்சிட்டார். அவருக்கு முன்னாடி எல்லாம் தோல்வி அடைஞ்சிருச்சுங்கிறார், வேறு ஒன்றும் இல்லை. பாருங்கள், எதையெல்லாம் வெற்றின்னு அவர் நினச்சிக்கிட்டு இருந்தாரோ அதெல்லாம் தோல்வியாகி மாறியது. எப்போது? கிறிஸ்துவுக்கு முன்னாடி. ஏன்னா கிறிஸ்து தான் பர்ஃபெக்ஷன். கிறிஸ்துவிடத்தில் இருக்கக்கூடிய முழுமையை அவர் பார்த்துட்டார். அதனால தான் அவர் சொல்கிறாரு, இதன் பொருட்டு என்னை பொறுத்த மட்டில் என் ஆண்டவராம் கிறிஸ்து இயேசுவை பற்றிய அறிவே. இப்படி அழகாக சொல்கிறார் பாருங்க, ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவே நான் பெறும் ஒப்பற்ற செல்வம். இதன் பொருட்டு மற்ற எல்லாவற்றையும் இழப்பாக கருதுகிறேன். மற்ற எல்லாமே, அதுதான் பவுலடியார் வந்து திருச்சட்டத்தை வந்து சாபமாகவே பேசுவார். ஏன் பேசுகிறாருன்னா, சட்டம் வந்து உனக்கு தேவையே இல்லை. எப்போ நீ இயேசுக்குள்ளே போயிட்டின்னா உனக்கு சட்டம் தேவையில்லை. நீ உண்மையாக அன்பு செய்வ, சட்டத்தில் இல்லை. அவனுக்கு வலிக்கும். இயேசு சாமி சொல்லியிருக்கிறாரு, இயேசு எனக்காக பாடுபட்டார், வழியை ஏற்றுக்கொண்டார், நான் அவருக்காக துன்பப்படுகிற போது எவ்வளோ கஷ்டப்படுறேன். அப்போ இந்த சகோதரன் துன்பப்படுகிற போது அவனுக்கு வலிக்கும். அப்போ நான் என்ன செய்யணும்? நான் உதவி செய்யணும். சட்டத்தினால் இல்லை, இது அன்பினால். அதனால தான் அவர் சொல்கிறாரு, இதன் பொருட்டு மற்ற எல்லாவற்றையும் இழப்பாக கருதுகிறேன், அவர் பொருட்டு நான் அனைத்தையும் இழந்து விட்டேன், கிறிஸ்துவை ஆதாயமாக்கி கொள்ள எல்லாவற்றையும் குப்பையாக கருதுகிறேன். இன்றைக்கி நம்ம யோசிக்கணும், நாம் இயேசுவை கண்டு கொண்டிருக்கிறோமா? ஒரு ஒரு அதிகாரத்தில், ஒரு பெரிய மமதையில், ஒரு பெரிய ஒரு பொருள் உயர்ந்த நிலையில் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு மனுஷன் இன்றைக்கி அதையெல்லாம் விட்டுட்டு வந்து இங்கிட்டு நின்று இயேசுங்கிற ஒரே அடையாளம்தான் உண்மையான அடையாளம் அப்படின்னு பறைசாட்டி இருக்கிறார் அப்படின்னா, நாம் இதை ஆழமாக யோசித்து பார்க்கணும். பாருங்கள், திருத்தூதர் பணி 12:17 சொல்லுது. திருத்தூதர் பணிகள் 17:27, கடவுள் தம்மை அவர்கள் தேட வேண்டும் என்பதற்காக இப்படி செய்தார், தட்டி தடவியாவது தம்மை கண்டுகொள்ள வேண்டும் என்பதற்காகவே இவ்வாறு செய்தார், ஏனெனில் அவர் நம் ஒவ்வொருவருக்கும் அருகிலேயே உள்ளார். பார்த்தீங்களா, எதற்காக இப்படி செய்தார்? கடவுள் தம்மை அவர்கள் தேட வேண்டும் என்பதற்காக இப்படி செய்தார், தட்டி தடவியாவது தம்மை கண்டுகொள்ள வேண்டும் என்பதற்காக இவ்வாறு செய்தார். என்ன செய்தார் அப்படி? திருத்துதர் பணியில் போய் பார்க்குறோம், அரையப்பாகு மன்றத்தின் நடுவில் பவுல் எழுந்து நின்று இப்படி சொல்கிறார். அதில் வரக்கூடிய அந்த வாசனங்கள்னா, இப்போ 27 வாசித்தோம், இப்போ 22 பார்க்க போகிறோம். அங்கே என்ன நடந்துச்சு? அவர் கிரேக்கத்தில் போய் ஏதென்ஸ் நகர மக்கள்கிட்ட பேசுகிறார். அந்த ஏதென்ஸ் நகர மக்கள் எப்படின்னா, கிரேக்கமே வந்து ஒரு புதிய தத்துவ இயல்களை வந்து அவங்க உள்வாங்கிக்கிட்டு இருந்த நேரம். புதுசு புதுசாக யார் சொன்னாங்களோ அதெல்லாம் அவங்க என்ன செய்வாங்க? ஏற்றுக்கொள்வாங்க. அதெல்லாம் அவங்களுக்கு ஒரு பிடித்தமான காரியம். அங்கே உட்காந்து எல்லாம் அறிவு சார்ந்த நிலையில் பேசுகிறது, இதெல்லாம் கிரேக்கத்திலேருந்து தான் நிறைய தத்துவங்கள்லாம் வெளியில் வந்துச்சு. அப்பேற்பட்ட இடத்துல தான் இவர் பேசுகிறார். அப்போ சொல்கிறார் பாருங்கள், ஏதென்ஸ் நகர மக்களே, நீங்கள் மிகுந்த சமயப்பற்றுள்ளவர்கள் என்பதை நான் காண்கிறேன், பார்க்குறேன். நான் உங்களுடைய தொழுகை இடங்களை உற்று பார்த்து கொண்டு வந்தபோது, அறியாத தெய்வத்துக்கு என்று எழுதப்பட்டிருந்த பலிபீடம் ஒன்றை கண்டேன். நீங்கள் அறியாமல் வழிபட்டு கொண்டிருக்கும் அந்த தெய்வத்தையே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்றைக்கி அவங்க நிறைய சுரூபங்களை வச்சுருந்தாங்க, நிறைய சிலைகளை வச்சுருந்தாங்க. அந்த சிலைகளை பார்த்து கொண்டு போனவர், அங்கே ஒரு சிலை தலையில்லாமல் இருக்குது, அந்த அறியாத தெய்வம்னு எழுதி வச்சுருக்கிறாங்க. அதுக்கும் அவங்க என்ன செய்கிறாங்க? வழிபாடு செய்கிறாங்க. திடீர்னு ஒரு புது தெய்வம் வந்து நான் தான் சொன்னால் அதையும் சேர்த்துக்கலாமே, பாருங்கள் எவ்வளோ பெரிய அறிவாளிகள். அந்த இடத்துல அவர் என்ன செய்கிறாரு? அந்த அறியாத தெய்வத்தை குறித்து பேசுவதாக, தான் அறிந்து கொண்ட தெய்வத்தை குறித்து அவர் பேசுகிறார். அவர் என்ன சொல்கிறார் பாருங்கள், உலகையும் அதில் உள்ள அனைத்தையும் படைத்த கடவுள், விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவர், மனிதர் கையால் கட்டிய திருக்கோவில்களில் அவர் குடியிருப்பதில்லை, அனைவருக்கும் உயிரையும் மூச்சையும் மற்ற அனைத்தையும் கொடுப்பவர் அவரே. எனவே மனிதர் கையால் செய்யும் ஊழியம் எதுவும் அவருக்கு தேவையில்லை. ஒரே ஆளிலிருந்து அவர் மக்களினம் அனைத்தையும் படைத்து அவர்களை மண்ணுலகின் மீது குடியிருக்கச் செய்தார். அவர்களுக்கு குறிப்பிட்ட காலங்களையும் குடியிருக்கும் எல்லைகளையும் வரையறுத்து கொடுத்தார். இதெல்லாம் பேசுகிறாரு பாருங்கள், எல்லாம் கடவுள் யார், எவ்வளோ மாட்சிக்குரியவர் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டு, கடவுள் நம்ம எப்படி தேடணும்னு வச்சிருக்கிறாருன்னா, இப்படியெல்லாம் படைத்த கடவுள் நம்மளை ஒரு விதமான தேடலில் வச்சிட்டாரு. அந்த தேடல் எப்படிப்பட்ட தேடல்? தம்மை அவர்கள் தேட வேண்டும், தட்டி தடவியாவது கண்டுகொள்ள வேண்டும் என்பதற்காக இவ்வாறு செய்தார். ஏனெனில் அவர் நம் ஒவ்வொருவருக்கும் அருகிலேயே உள்ளார், பக்கத்தில் தான் இருக்கிறாரு. ஆனால் நீ தேடுனாதான் அந்த பக்கத்தில் இருக்கிற தெய்வத்தை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, அவரை சார்ந்து தான் நாம் வாழ்கிறோம், இயங்குகிறோம், இருக்கின்றோம். உங்கள் கவிஞர் சிலர் கூறுவது போல, நாம் அவருடைய பிள்ளைகளே. பாருங்கள், எல்லாத்தையும் மேற்கோள் காட்டி அந்த மக்களோட பேசுகிறார் பாருங்கள். ஏனெனில் மக்கள் அறியாமையில் வாழ்ந்த காலத்தில் கடவுள் இதனை பொருட்படுத்தவில்லை. ஆனால் இப்போது எங்குமுள்ள மக்கள் யாவரும் மனமாற வேண்டும் என்று அவர் கட்டளையிடுகிறார். இது அறியாமையினுடைய காலத்தில் நம்ம இருந்தப்போ கடவுள் இதை பொருட்படுத்தலை. சரிப்போ, தெரியாத பிள்ளைங்க ஏதோ செய்யுது. ஆனால் தன்னை வெளிப்படுத்திட்ட பிறகு அவர் அந்த வெளிப்பாட்டை நம்ம உணரணும்னு விரும்புகிறார். அதுதான் 29 சொல்லப்பட்டிருக்க, நாம் கடவுளுடைய பிள்ளைகளாக இருப்பதால். அவர் நம்மளை பிள்ளைகளாக ஏற்றுக்கொள், மனித கற்பனையாலும் சிற்ப வேலை திறமையாலும் உருவாக்கப்பட்ட பொன் வெள்ளி கல் உருவங்களைப் போல கடவுள் இருப்பார் என நாம் எண்ணுவது முறையானது முறையாகாது. அது முறை அல்ல. அதனால தான் பவுலடியார் இவ்வளோத்தையும் சொல்லி அவர்களை எதற்கு அழைக்கிறாருன்னா, ஒரு உயர்ந்த தேடலுக்குள்ளே வாங்கன்னு கூப்பிடுறார். ஏனென்றால் ஒரு நாள் வரும், அப்போது தாம் நியமித்த ஒருவரை கொண்டு அவர் உலகத்திற்கு நேர்மையான தீர்ப்பு அளிப்பார். இறந்த அவரை உயிர்த்தெழச் செய்ததன் வாயிலாக. இங்கே தான் வந்து இந்த மாதத்தில் நம்ம இறந்தவர்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோம். நம்மளுடைய வாழ்க்கையும் ஏதோ ஒரு கண்ணால் பார்க்க முடியாத ஒன்றை வைத்து தான் ஓடிக்கிட்டு இருக்கிறோம். அந்த கண்ணால் பார்க்க முடியாத ஒரு காரியத்தை குறித்து நம்புகிற அந்த நம்பிக்கை முறையை தான் எதிர்நோக்கு அப்படின்னு சொல்கிறோம். எதிர என்ன இருக்குன்னு தெரியாது, கடவுள் எப்படி இருப்பார் தெரியாது, அங்கே என்ன வீடு கட்டி வச்சுருக்கார் தெரியாது, மோட்சம் எங்கே இருக்குது, மேலே இருக்கா கீழே இருக்கா தெரியாது. இதெல்லாம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற ஒரு செவிவழி செய்தியாகவே இருக்கிறது. ஆனால் அதையெல்லாம் நம்ம நம்புகிறோம், ஏன்னா அது நமக்கு வெளிப்படுத்தப்பட்டது. யாரோ ஒருத்தர் கட்டு கதை எழுதி வைத்து விட்டு போனதல்ல, ஏதோ சமூகத்தினுடைய ஒரு நெறிமுறையை அவர்கள் கதையாக வடித்து கூறுவதல்ல. காக்கா வடை சுட்டு பாட்டி வடை சுட்டு காக்கா அதை தூக்கிட்டு போன கதையெல்லாம் நெறிக்கதைகள். அதாவது பிள்ளைகளுக்கு நம்ம நெறிக்கதைகளை சொல்லிக் கொடுக்குறோம். அந்த நெறிமுறையினுடைய கதைகளை போன்ற கதைகள் அல்ல இது, மாறாக உன்னதமானது, உயர்வானது. அதனால தான் ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும் என்று இந்த பவுலடியார் நமக்கு சுட்டி காட்டுகிறார். இந்த வாசகங்களை எல்லாம் நம்மிடத்தில் பேசுகிற போது அவர் என்ன சொல்ல விரும்புகிறாருன்னா, இயேசுவோடு இணைந்திருந்தா நீ நிறைவை காண்ப அப்படிங்கிறார். வேறு ஒன்றுமே இல்லை. அப்போது இயேசுவை மற்ற எல்லாவற்றையும் இயேசுவுக்கு முன்னாடி குப்பையாக வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா, இயேசுவினுடைய அந்த நிலையை அவர் மிகவும் உயர்த்தி வச்சிட்டார். இன்றைக்கி நாம் நம்முடைய வாழ்க்கை முறையை சிந்தித்து பார்க்கணும். இயேசுவினுடைய அந்த இடம் நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட இடமாக இருக்கிறது? இல்லை எல்லாமே உயர்வாக இருக்கிறது, இயேசு குப்பையாக இருக்கிறாரா? இல்லை இயேசு உயர்வாக இருக்கிறாரு, மற்றதெல்லாம் குப்பையாக வச்சுருக்கிறேன்னா? குப்பைனா என்ன? தூக்கி தூர போடணும்னா தூர போடணும், நம்மளால் போட முடியுமா? இன்றைக்கி ஒரு ஷார்ப்பாக நம்மளுடைய ஒரு கேள்வி வந்துச்சுன்னா தான் நம்ம பதில் சொல்கிறதுக்கு தெரியாமல் நம்ம என்ன செய்கிறோம், அதற்கு ஒரு சாக்குப்போக்கை சொல்லி தப்பித்துக்கொள்ள பார்க்குறோம். பதில் உண்மையாய் நம்ம கொடுக்க வேண்டிய பதில். அப்போ இயேசுவோடு இணைந்திருந்தால் என்ன கிடைக்கும்? பவுலடியார் புரிஞ்சுக்கிட்டார் என்ன கிடைக்கும்னு. அதனால தான் அவருடைய பதவி, அவருடைய அதிகாரம், அவருடைய பணம், அவருடைய எல்லா அவரை எதையெல்லாம் பெருமையாக நினச்சிக்கிட்டு இருந்தால் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு ஒரு அடிமை போல் வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டார். கொரிந்து நகர மக்கள், பிலிப்பு நகர மக்கள், தெசலோனிக்கர், கொலோசியர் எல்லா ஊர்களுக்கும் போகிறார். அங்கே போய் இவர் எப்படி இருந்தார்னா, அடுத்தவன்ட்ட வாங்கி தான் சாப்பிட்டார். ஆண்டவரை பற்றி பேசினார், அங்கே யாராவது ஒருத்தர் இரக்கம் காட்டி சோறு போட்டாங்கன்னா சாப்பிடுவார். எப்படி இருந்த ஒரு மனிதர் தன்னுடைய இயல்பையும் தன்னுடைய நிலையையும் இப்படி விட்டுவிட்டு இயேசுவுக்காக நிற்கிறார் அப்படின்னா அதனுடைய காரணம் என்ன? இயேசுவினுடைய முழுமையை அவர் உணர்ந்து கொண்டார். அப்போ இயேசுவை நீங்களும் பிடிச்சிக்கிட்டால் என்ன நடக்கும், நமக்கு என்ன கிடைக்கும்? ரோமையர் 8:1 சொல்கிறாரு, கிறிஸ்து இயேசுவோடு இணைந்திருப்போருக்கு இனி தண்டனை தீர்ப்பே கிடையாது. நீ இயேசுவோடு இணைந்திருந்தீன்னா உனக்கு தண்டனை தீர்ப்பு கிடையாது. ரோமையர் 8:2 சொல்கிறாரு, கிறிஸ்து இயேசுவோடு இணைந்திருப்போருக்கு வாழ்வு தரும் தூயாவி சட்டம் பாவம் சாவு என்பவற்றுக்கு உள்ளாக்கும் சட்டத்தின் என்று என்னை விடுவித்து விட்டது. அப்போது சட்டத்திலிருந்து விடுதலை, பாவம் கட்டுகள் சாவிலிருந்து விடுதலை இயேசுவோடு இருந்தீங்கன்னா உனக்கு அது கிடைக்க போகிற. மார்க் 2:19 நம்ம பார்க்குறோம், இயேசு அவர்களை நோக்கி, மணமகன் தங்களோடு இருக்கும் வரை மணவிருந்தினர்கள் நோன்பு இருக்க முடியுமா? மணமகன் அவர்களோடு இருக்கும் காலமெல்லாம் அவர்கள் நோன்பு இருக்க முடியாது. நோன்பு இருப்பதை பற்றி ஒரு கேள்வி வருது. அப்போ நோன்பு என்பது இயேசுவினுடைய காலத்தில் அது எப்படி பார்க்கப்பட்டது? சட்டமாய் பார்க்கப்பட்டது. அந்த சட்டத்தை இவர்கள் முறியடிக்கிறாங்க, சட்டத்தை அவங்க நிறைவேற்றலை. அப்போ தான் இயேசுவின் மேலே ஒரு கேள்வி வருது, ஓ சீடர்கள் சட்டத்தை புறக்கணிக்கிறாங்களே. அப்போ இயேசு என்ன சொல்கிறாரு? மணமகன் அவர்களோடு இருக்கிற போது அவர்கள் நோன்பிருக்க முடியாது, சட்டத்தை அவர்கள் கடைபிடிக்க தேவையில்லை. ஏன்னா சட்டத்தை கடந்த ஒருவர் இங்கே இருக்கிறாரு. இப்போ நீங்களும் நானும் இயேசுவோடு இருக்கிற பொழுது சட்டத்தை கடந்த ஒரு அன்பு நமக்குள்ளே நிலைத்து நிற்கும். இதுங்க இந்த காரியத்துக்காகத்தான் ஆண்டவர் நம்மளை சிந்திக்க அழைக்கிறாரு. அப்போது நாம் இந்த வாழ்க்கையில் நிறைவை நோக்கி கடந்து செல்ல விரும்புகிறோமா? அப்படின்னா நான் இயேசுவை பற்றி கொள்ள வேண்டும். இயேசு என்னோடு என்ன இருக்கிறாரான்னு நான் பார்க்கணும். இயேசுவோடு நான் இருக்கிறேனா என்பதை சோதித்தறியணும். இதோ இந்த நவம்பர் மாத காலம் இறந்தவர்களுக்காக ஜெபிக்கிற ஒரு மாதம். இறந்தவர்களுக்காக நம்ம வெறும் பூசை வச்சுட்டு போகிறதில்ல. அவர்கள் இயேசுவோடு இணைந்திருந்தார்களா நமக்கு தெரியாது. நாம் யோசிக்க வேண்டிய ஒரு காரியம், நான் இயேசுவோடு இணைந்திருக்கிறேனா? நாளைக்கு என் குடும்பம் இணைந்திருந்தால் தான் எனக்காக ஜெபிப்பாங்க, எனக்காக நன்மையான கடவுளுடைய காரியத்தை எடுத்து தருவாங்க. அப்போ நான் என்ன செய்ய வேண்டும்? என்னுடைய ஆத்மாவையும் என்னுடைய குடும்பத்தையும் நான் வாழுகிற இந்த ஒரு சூழலையும் சோதித்து அறிந்து நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் ஆண்டவர் பக்கமாக கூட்டிக் கொண்டு வர வேண்டும். பவுலடியார் அதுக்கு தான், நான் இயேசுவை அறிஞ்சிக்கிட்டேன், எனக்கு எல்லாம் கிடச்சிருச்சு, இனிமேல் நான் இயேசுவை ஏற்றுக்கிட்டேன்னா எல்லாமே பர்ஃபெக்ட், என் மற்றதெல்லாம் குப்பையாக கருதுறேன்னு சொல்லிட்டு அவர் ஓரமாக போய் உட்கார்ந்துருக்கலாமே. அவர் ஏன் போய் இதை போய் பிலிப்பியர்கிட்ட பேசணும், ஏன் போய் கொலோசியர்கிட்ட பேசணும், ஏன் ரோமையர்கிட்ட பேசணும்? அப்போ பவுலடியார் எதை உணர்ந்தாருன்னா, தனக்கு கிடைச்ச நிறைவை அவரும் காண செய்வது தான் பவுலடியாருடைய நிறைவு. ஒருவர் தன்னிடத்தில் இருப்பதை எப்பொழுது மற்றவருக்கு பகிர்ந்து கொள்கிறாரோ அப்பொழுது தான் இவருக்கு நிறைவு. கடவுளுக்கே நிறைவு எப்போ வந்துச்சு அப்படின்னா, அவர் கடவுளாக இருந்தப்போ அந்த நிறைவு வரலை, ஆனால் அவர் மனிதராக இறங்கி வந்து இந்த மனுக்குலத்திற்காக தன்னை கையளித்த போது தான் கடவுளுடைய அந்த அடையாளமே நிறைவடைந்தது மனிதருடைய பார்வையில். அதனால தான் கடவுள் நம்மையும் அந்த நிறைவை நோக்கி பயணிக்க அழைக்கிறார். இந்த அருமையான வேளையில் சிந்தித்து பார்ப்போம். நாம் அந்த பாவி யார் என்கிற கேள்வியோடு ஆரம்பித்தோம். நீங்கள் 99 பேருக்குள் ஒருவராய் ஒளிந்து ஆண்டவருக்குள்ளே நம்ம எல்லாம் சரியென்று சொல்லி ஓடப்போகிறோமா, அல்லது அந்த மனம் மாற வேண்டிய நபர் நானாகவே இருக்கிறேன் என்பதை அறிந்து பவுலடியாரைப் போல இன்னும் அதிகம் ஆண்டவரை நாம் அருகில் வந்து ஆண்டவரோடு பயணித்து ஆண்டவர் விரும்பிய அடையாளமாக மாறப்போகிறோமா, நம்மை சார்ந்திருப்பவர்களை ஆண்டவருக்கு உகந்த சாட்சிகளாய் மாற்றப்போகிறோமா? சிந்திப்போம். இந்த திருப்பலியில் சிறப்பாய் ஆண்டவரிடத்தில் பெலன் கேட்டு மன்றாடுவோம். ஆமென்.